ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் குறித்த நிகழ்ச்சி.
பூர்வீக மக்களின் நில உரிமையில் பாரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்த எடி மாபோ குறித்து கடந்த வாரம் பார்த்திருந்தோம். தமது பாரம்பரிய நிலத்தின் மேல் உரிமை கொண்டாட பூர்வீக மக்களுக்கு சட்டத்தில் வழிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் உரிமை கோரும் நிலம் அவர்களது சந்ததியினர் வாழ்ந்த நிலம் என்று நிரூபிக்க பல வருடங்கள் எடுக்கலாம். உதாரணமாக, நார்தர்ன் டெரிட்டரியின் கல்ஃப் ஆஃப் கார்பென்டீரியா பகுதியில் பொரலூலா என்ற இடத்தில் வாழும் யன்யுவா மக்கள் தமது நில உரிமையை சட்டப்பூர்வமாக்க 30 வருடங்கள் எடுத்தது. அது ஏன் இவ்வளவு காலம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். பல இடங்கள் நகரங்களிலிருந்து தொலை தூரத்திலும் சென்றடைவதற்கு கடினமான இடங்களில் இருப்பது ஒரு காரணம். பூர்வீக மக்கள் குறித்த மனப்பாங்கு அல்லது அணுகுமுறையும் எழுத்தில் ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதும் இன்னொரு காரணம். இதற்கு நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். பிரித்தானியர்கள் ஆஸ்திரேலியாவில் குடியேறியது அவர்கள் குடியேறிய மற்றைய நாடுகளிலிருந்து வேறுபட்டது. எப்படி? 1. அவர்கள் போர் தொடுத்து இந்த நாட்டை கைப்பற்றவில்லை. 2. மற்றைய நாட்டு மக்களுடன் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியது போல ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்த மக்களுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகையால் சட்டத்தின் முன் பூர்வீக மக்கள் சமூகமாக இனமாக பார்க்கப்படவில்லை. ஒவ்வொரு பூர்வீக மகனும் தனி ஆளாகவே கணிக்கப்பட்டார். பிரித்தானியர்கள் இங்கிலாந்தில் கடைபிடித்த பொது சட்டத்தைத்தான் அவர்கள் காலனித்துவ ஆட்சியிலும் கடைபிடித்தார்கள். அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. ஒரு பூர்வீக மகனுக்கும் இன்னொரு பூர்வீக மகனுக்கும் இடையில் வரும் தகராறை எந்த சட்டத்தின் கீழ் தீர்த்து வைப்பது என்பதில் சிக்கல் இருந்தது. உதாரணமாக, பூர்வீக மக்களின் சட்டத்தின் அடிப்படையில் பழி வாங்குவதற்காக இன்னொருவரை கொலை செய்வது குற்றமில்லை. ஜாக் காங்கோ மரல் என்ற பூர்வீக குடிமகன் ஜபின்ஜி என்ற பூர்வீக குடிமகனை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார். தன்னுடைய சகோதரனை கொன்றவரை தான் கொல்வதில் பிழையில்லை என்பது குற்றவாளியின் வாதம். 3 மாதங்களுக்கு மேல் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பில் இரு பூர்வீக மக்களுக்கிடையிலான சர்ச்சையை தீர்ப்பதற்கு பூர்வீக மக்கள் கலாச்சாரத்தில் உள்ள சட்டங்கள் பயன்படுத்தப்படும் என்று பிரதான நீதிபதி டவுலிங் தீர்ப்பளித்தார்.
பூர்வீக மக்களுக்கிடையிலான சிக்கல்களை தீர்ப்பதற்கு பூர்வீக மக்களின் சட்டம், மற்றவர்களின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஆங்கில பொதுச் சட்டம்.
பூர்வீக மகன் ஒருவருக்கும் பிரித்தானியர் ஒருவருக்கும் இடையிலுள்ள சர்ச்சையை தீர்ப்பதற்கு எப்பொழுதும் ஆங்கில பொதுச் சட்டம்தான் பயன்படுத்தப்பட்டது. நடைமுறையில் இந்த வித்தியாசத்தை கடைபிடிப்பது கடினமானதாக இருந்தது. இந்த வித்தியாசத்தை தமது சுயநலனுக்காக பயன்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக, 1700களின் இறுதிப்பாகத்தில் நியூ சவுத்வேல்ஸில் பிலிப் கிங் கவர்னராக இருந்தபொழுது இராணுவ சிப்பாய்கள் 2 பூர்வீக குலங்களுக்கிடையில் ஈட்டிச் சண்டையை நடத்தவிட்டார்கள். சண்டை நடந்த இடத்திலிருந்து பிரித்தானியர்களை நோக்கி ஈட்டி பாய்ந்தது என்று குற்றம் சாட்டி பூர்வீக மக்கள் மேல் தாக்கல் நடத்தினார்கள். அதன்பின் கவர்னராக இருந்த லக்லன் மக்வாரி பூர்வீக மக்களும் பிரித்தானியர்களைப் போலவே நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கை விடுத்திருந்தாலும் அது நடைமுறையில் சாத்தியமாகவில்லை. பூர்வீக மக்களை பாதுகாக்க வேண்டுமென்று அபரிஜினல் புரொட்டெக்ஷன் சொசைட்டி என்ற பெயரில் 1835 இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் பூர்வீக மக்கள் சட்டத்திற்கு புறம்பான வழியில் நடத்தப்படுகிறார்கள் என்றும் சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்றும் குரல் கொடுக்க ஆரம்பித்தது. பிரித்தானிய ஆங்கில சட்டம் தெரியாத ஒரு பூர்வீக மகனை அந்த சட்டத்தின் முன் குற்றவாளியாகவோ சாட்சியாகவோ நிறுத்துவதிலுள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து அந்த அமைப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டது. 1839 பின்னர் ஒரு பூர்வீக குடிமகன் கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருந்தால் ஆங்கில சட்டத்தின் முன் நிறுத்தப்படலாம் என்ற சிந்தனை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சிந்தனைகளெல்லாம் குற்றவியல் சட்டம் கிரிமினல் லா குறித்ததாக மட்டுமே இருந்திருக்கிறது. நில உரிமை மற்றும் குடிமுறைக்குரிய சட்டங்கள் லேண்ட் ரைட்ஸ் அண்ட் சிவில் லா குறித்து பெரிதாக விவாதிக்கப்படவும் இல்லை, சட்டத்தில் பாதுகாப்பு வழங்கப்படவும் இல்லை. இதன் காரணமாக பூர்வீக கலாச்சார முறையில் நடைபெற்ற திருமணங்கள், குழந்தைகள் யாருடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும், கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் போன்ற விடயங்களில் சட்டம் மௌனித்திருந்தது அல்லது குழப்பமான முடிவுகளை வழங்கியது. பூர்வீக கலாச்சாரத்தில் உள்ள சட்டங்களை உள்வாங்கிய பொதுச்சட்டம் இதுவரை இயற்றப்படவில்லை. அப்படி இயற்றப்படும் என்ற நம்பிக்கையும் பலருக்கு இல்லை. ஆனால் நடைமுறையில் அந்த கலாச்சார கூறுகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமென்று ஆஸ்திரேலியன் லா ரிஃபார்ம் கமிஷன் ALRC நம்புகிறது. அதன் முதல்படியாக பூர்வீக நில உரிமை குறித்த நேட்டிவ் டைட்டில் ஆக்ட் 1993 என்ற சட்டத்தில் மாற்றங்களை முன்வைத்துள்ள ALRC-யின் லீ கோடன் இவ்வாறு சொல்கிறார்.
We have two tranches of reform proposals. Ones that would keep intact the existing wording of section 223 but adopt amending statements in order to clarify that certain requirements that have been added to the case law are not necessary.
சட்டத்தில் மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தாலும் தற்போது மற்ற எந்த சமூகத்தையும் விட சட்டத்தின் முன் அதிகளவில் பூர்வீக மக்கள் நிறுத்தப்படுகிறார்கள் என்பதும் அதில் இளையோரின் தொகை மிக அதிகம் என்பதும் வருந்தத்தக்க விடயம். இது குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம்.
நிகழ்ச்சி ஆக்கம் குலசேகரம் சஞ்சயன்.